பாடம் 61. கஞ்சத்தனம் கூடாது. அல்லாஹ் கூறுகின்றான், எவர் கஞ்சத்தனம் செய்கின்றாரோ மேலும் தன் இறைவனை பொருட்படுத்தாமல் நடந்தாரோ, இன்னும் நன்மையை பொய்யென நிராகரித்தாரோ, அவருக்கு கடினமான வழியில் செல்வதற்கு நாம் வகை செய்வோம். அவனுடைய செல்வம் அவன் அழிந்து விடும் போது அவனுக்கு என்ன பயன் அளிக்கப் போகிறது? 92வது அத்தியாயம், 8 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், கஞ்சத்தனத்தை விட்டும் யார் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களை வெற்றி பெறக்கூடியவர்கள். 64வது அத்தியாயம், 16வது வசனம். ஹதீஸ் 563. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அநீதம் செய்வதை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அநீதம் செய்வது மறுமை நாளின் இருள்களாகும். கஞ்சத்தனத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கஞ்சத்தனம் உங்களுக்கு முன் வாழ்ந்தோரை அழித்து விட்டது. அவர்கள் கொலை மூலம் தங்களின் இரத்தங்களை ஓட்டிக் கொள்ளவும் தங்களுக்கு தடை செய்யப்பட்டதை ஆகமாக்கிக் கொள்ளவும் அவர்களை அது தூண்டிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2578. பாடம் 62. அர்ப்பணம் செய்தல் துயர் போக்குதல். அல்லாஹ் கூறுகின்றான், தங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட தங்களை விட பிறருக்கே அவர்கள் முன்னுரிமை வழங்குகின்றார்கள். 59வது அத்தியாயம், 9வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவன் மீதுள்ள அன்பின் காரணமாக ஏழைக்கும் அனாதைக்கும் கைதிக்கும் அவர்கள் உணவளிக்கின்றார்கள். 76வது அத்தியாயம், 8வது வசனம். ஹதீஸ் 564. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து, நான் பசியாக உள்ளேன் என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியரில் ஒருவரிடம் ஆள் அனுப்பினார்கள். உங்களை உண்மையை கொண்டு தன் தூதராக அனுப்பிய அல்லாஹுவின் மீது சத்தியமாக, என்னிடம் தண்ணீரை தவிர வேறில்லை என்று அவர்களின் மனைவி கூறினார். பின்பு மற்றொரு மனைவியிடம் அனுப்பினார்கள். அதுபோலவே அவர்களும் கூறினார்கள், உங்களை உண்மையை கொண்டு தன் தூதராக அனுப்பிய அல்லாஹுவின் மீது சத்தியமாக, என்னிடம் தண்ணீரை தவிர வேறில்லை என்றே அனைவரும் கூறினர். பின்னர், இன்றைய இரவு இவரை விருந்தாளியாக ஆக்கிக் கொள்பவர் யார் என்று தன் தோழர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அன்சாரிகளில் ஒருவர், இறை தூதர் அவர்களே, நான் ஏற்கிறேன் என்று கூறிவிட்டு தன் வீட்டிற்கு சென்றார். தன் மனைவியிடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருந்தாளியை நீ கண்ணியப்படுத்துவாயாக என்று கூறினார். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, அவர் தன் மனைவியிடம், உன்னிடம் ஏதும் உள்ளதா என்று கேட்டார். என் குழந்தைகளுக்குரிய உணவை தவிர வேறில்லை என்று அவர் மனைவி கூறினார். அதற்கு அவர், ஏதேனும் அவர்களுக்கு தந்திரம் செய்து அவர்கள் இரவு உணவை கேட்டால் அவர்களை தூங்க செய்வாயாக. நம் விருந்தாளி வந்ததும் விளக்கை நீ அணைத்துவிடு, நாம் சாப்பிடுவது போல் அவர்களிடம் காட்டிக் கொள்வோம் என்று கூறினார். அவர் வந்ததும் அவர்கள் உட்கார்ந்தார்கள். விருந்தாளி சாப்பிட்டார். இருவரும் பசியாகவே இரவை கழித்தார்கள். காலை நேரம் வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார். அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நேற்று இரவு நீங்கள் இருவரும் உங்கள் விருந்தாளியிடம் நடந்து கொண்ட முறையால் அல்லாஹ் மிக மகிழ்ச்சி அடைந்து விட்டான் என்று வாழ்த்து கூறினார்கள். புகாரி 3798, முஸ்லிம் 2054. ஹதீஸ் 565. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இருவரின் உணவு 3 பேருக்கு போதுமானதாகும். 3 பேர் உணவு 4 பேருக்கு போதுமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5392, முஸ்லிம் 2058. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவரின் உணவு இரண்டு பேருக்கு போதுமானதாகும், இரண்டு பேர் உணவு நான்கு பேருக்கு போதுமானதாகும், நான்கு பேர் உணவு எட்டு பேருக்கு போதுமானதாகும். அதாவது பிஸ்மில்லாஹ் கூறி அனைவரும் சேர்ந்து சாப்பிடும் பொழுது அல்லாஹ் இவ்வாறு உணவில் பரக்கத்தை அருள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2059. ஹதீஸ் 566. அபு சாயித் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் இருந்தபோது தனக்குரிய வாகனத்தில் ஒருவர் வந்தார். அவர் தன் பார்வையை வலப்புறமும் இடப்புறமும் திருப்பிக் கொண்டிருந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரிடம், வாகனத்தின் முதுகில் மேல் மிச்சமாக இடம் இருந்தால் வாகனம் இல்லாத ஒருவருக்கு அதை அவர் கொடுக்கட்டும், அதாவது அவரை தம் வாகனத்தில் ஏற்றிக் கொள்ளட்டும், பயண உணவில் யாரிடம் அதிகமான உணவு உள்ளதோ அவர் இல்லாதவருக்கு அதை கொடுக்கட்டும் என்று கூறினார்கள். இவ்வாறு பல பொருட்களை வகையிட்டு கூறினார்கள். எந்த அளவுக்கெனில் எங்களிடம் உள்ள அதிகப்படியான பொருட்களில் எங்களில் எந்த ஒருவருக்கும் எந்த உரிமையும் இல்லை என்று நாங்கள் எண்ணும் அளவுக்கு கூறினார்கள். முஸ்லிம் 1738. ஹதீஸ் 567. சஹல் இப்னு சாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நெய்யப்பட்ட ஒரு போர்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண் கொண்டு வந்து, இதை நீங்கள் உடுத்திர வேண்டியே என் கையால் நெய்தேன் என்று கூறினார். அப்பொழுது அந்த ஆடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையுடையதாக இருந்தது. அவர்களும் அதை பெற்றுக் கொண்டார்கள். அந்த போர்வையை வேட்டியாக அணிந்து கொண்டு எங்களிடம் வந்தார்கள். அப்பொழுது ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அதை எனக்கு உடுத்த தாருங்கள், அது மிகவும் அழகாக உள்ளது என்று அந்த போர்வையை கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி என்று கூறினார்கள். சபையில் சிறிது நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பின்பு எழுந்து தன் வீட்டிற்கு சென்றார்கள். அந்த ஆடையை கழற்றி சுருட்டி அதை அவருக்கு கொடுத்து அனுப்பினார்கள். பின்பு அங்குள்ள நபி தோழர்களின் கூட்டத்தினர் அவரிடம், நீ நல்ல விதமாக நடந்து கொள்ளவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடையை தனக்கு வேண்டி விரும்பியவராகவே அதை அணிந்திருந்தார்கள், அதை நீர் கேட்டுவிட்டீரே, அவர்கள் கேட்பவருக்கு மறுக்க மாட்டார்கள் என்பதை நீர் அறிவீர்கள் தானே என்று கூறினார்கள். அதற்கு அவர், அல்லாஹுவின் மீது சத்தியமாக அதை அணிவதற்காக நான் கேட்கவில்லை, என் கஃபன் துணியாக அதை ஆக்கிக் கொள்ளவே நான் கேட்டேன் என்று கூறினார். அவர் விரும்பியபடி அவரது மரணத்தின் பொழுது அந்த ஆடையே அவரது கஃபனாக அணிவிக்கப்பட்டது. புகாரி 1277. ஹதீஸ் 568. அபு மூசா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அஷர் கூட்டத்தினர் போரில் தங்கள் உணவு தீர்ந்துவிட்டால் அல்லது அவர்களின் குடும்பத்தாரின் உணவு மதீனாவில் குறைந்துவிட்டால் தங்களிடம் உள்ள உணவுப் பொருட்கள் அனைத்தையும் ஒரு துணியில் ஒன்று சேர்ப்பார்கள். பின்பு அதனை அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒரு பாத்திரத்தில் சமமாக பங்கிட்டுக் கொள்வார்கள். அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், நான் அவர்களை சேர்ந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2486. முஸ்லிம் 2500. பாடம் 63. மறுமைக்குரிய செயல்களில் ஆசை கொள்ளுதல், பரக்கத்தான பொருளை அதிகம் பெறுதல். அல்லாஹ் கூறுகின்றான், இது விஷயத்தில், அதாவது சுவனத்தின் விஷயத்தில் ஆசை கொள்வோர் ஆசை கொள்ளட்டும். 83வது அத்தியாயம் 26வது வசனம். ஹதீஸ் 569. சஹல் இப்னு சாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பானம் கொண்டு வரப்பட்டது. அவர்களும் அதை பருகினார்கள். அவர்கள் பருகி முடித்த பின் மீதி பானம் இருந்தது. அவர்களின் வலப்புறத்தில் ஒரு சிறுவரும் இடதுபுறத்தில் வயதில் பெரியவர்களும் அமர்ந்திருந்தனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவரிடம், இவர்களுக்கு நான் இதை கொடுக்க எனக்கு அனுமதிக்கிறாயா என்று கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, அல்லாஹுவின் மீது சத்தியமாக மாட்டேன், உங்களிடமிருந்து எனக்கு உரிய பங்கை எவருக்கும் தரமாட்டேன் என்று அந்த சிறுவர் கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் கையில் அந்த பானத்தை ஒப்படைத்தார்கள். புகாரி 2451, முஸ்லிம் 2030. ஹதீஸ் 570. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் மீது தங்க வெட்டுக்கிளிகள் வந்து விழுந்தன. உடனே அய்யூப் நபி அவர்கள் அவைகளை தன் ஆடையில் நிரப்பிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் அவர்களை அழைத்து, அய்யூபே, நீர் பார்க்கும் இவ்வெட்டுக்கிளிகளை விட்டு தேவையற்ற பெரும் செல்வ சீமானாக உம்மை நான் ஆக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஆம், உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, அதாவது என்னை நீ பெரும் செல்வந்தனாக ஆக்கியிருக்கிறாய், எனினும் உன் பரக்கத்தை, அதாவது அபிவிருத்தியை விட்டு தேவையற்றவனாக நான் இல்லை. ஆகவே உன் அருட்பொடைகளான தங்க வெட்டுக்கிளிகளை நான் அள்ளிக்கொண்டேன் என்று அய்யூப் நபி கூறினார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3391. பாடம் 64. நேர்மையான வழியில் சம்பாதித்து கட்டளையிடப்பட்ட சரியான வழியில் செலவு செய்கின்ற நன்றியுள்ள பணக்காரரின் சிறப்பு. அல்லாஹ் கூறுகின்றான், ஒருவர் தர்மம் செய்து அல்லாஹுவை பயந்து நல்ல செயலை உண்மைப்படுத்தினால் அவருக்கு இலகுவான வழியில் செல்வதற்கு, அதாவது சொர்க்கம் செல்லும் வழியை நாம் வகை செய்வோம். 92 அத்தியாயம் 5-7 வரை உள்ள வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை அச்சமுடையவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வான், அவன் தன் பொருளை தன்னை தூய்மையாக்கிட வழங்குவான், உயர்வான தன் இறைவனின் திருப்தியை விரும்பிய தவிர நன்றி கூறப்படத்தக்க அருள் எதுவும் அவனிடம் எவருக்கும் இல்லை, மேலும் அவன் திருப்தி அடைவான். 92 அத்தியாயம் 17-21 வரை உள்ள வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், தர்மங்களை நீங்கள் வெளிப்படுத்தினால் அது நல்லதாகிவிட்டது, நீங்கள் அதை மறைத்து ஏழைகளுக்கு அதை வழங்கினாலும் அதுவும் உங்களுக்கு சிறந்ததே, மேலும் அது உங்களை விட்டும் உங்கள் தீமைகளில் சிலவற்றை அழித்துவிடும். அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியதை நன்கறிபவன். 2 அத்தியாயம் 271 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் விரும்பியதிலிருந்து நீங்கள் செலவு செய்யும் வரை நீங்கள் நன்மை செய்தவர்களாகிவிட மாட்டீர்கள். நீங்கள் எதை செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிவான். 3 அத்தியாயம் 92 வசனம். ஹதீஸ் 571. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இருவரின் விஷயத்தில் பொறாமை என்பது கிடையாது. ஒன்று, யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி அவர் அதனை உண்மையின் வழியில் செலவழித்துக் கொண்டிருக்கிறாரோ அம்மனிதர். 2, யாருக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை வழங்கி அவர் அதனை கொண்டு மக்களுக்கு நீதமாக தீர்ப்பு செய்யவும் கற்றுக் கொடுக்கவும் செய்கிறாரோ அம்மனிதர். அதாவது இவ்விருவர் போன்று ஆக மற்றவர் ஆசைப்படலாம், அது பொறாமையாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 73, முஸ்லிம் 816. ஹதீஸ் 572. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இருவரின் விஷயத்தில் பொறாமை இல்லை. ஒன்று, ஒருவருக்கு அல்லாஹ் குர்ஆனை பற்றிய அறிவை தந்துள்ளான். அவர் அதை இரவிலும் பகலிலும் ஓதுகிறார். பிறருக்கும் கற்றுத்தந்து அதனை நிலைநாட்டுகிறார். இரண்டு, ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியுள்ளான். அவர் அதை இரவிலும் பகலிலும் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்கிறார். இவ்விருவர் போன்று ஆக மற்றவர் ஆசைப்படலாம், அது பொறாமையாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5025, முஸ்லிம் 815. ஹதீஸ் 573. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹாஜிர்களில் உள்ள ஏழைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எங்களில் பணக்காரர்கள் உயர்ந்த தகுதிகளையும் நிலையான சொர்க்கத்தையும் பெற்றுக் கொண்டார்கள் என்று கூறினார்கள். அது என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபரம் கேட்டார்கள். அதற்கு அத்தோழர்கள், நாங்கள் தொழுவது போலவே செல்வந்தர்களான அவர்களும் தொழுகிறார்கள். நாங்கள் நோன்பு வைப்பது போலவே அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள். அவர்கள் தர்மம் செய்கிறார்கள், ஆனால் நாங்கள் ஏழைகளாக இருப்பதால் தர்மம் வழங்குவதில்லை. அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள், நாங்கள் விடுதலை செய்வதில்லை. ஆகவே அவர்கள் எங்களை விட நன்மைகளில் உயர்ந்து நிற்கிறார்கள் என்று கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு முந்திவிட்டவர்களை நீங்கள் அடைந்து கொள்ளவும், உங்களுக்கு பின் வருவோரை நீங்கள் முந்திக் கொள்ளவும், ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? நீங்கள் செய்வது போல் ஒருவர் செய்தாலே தவிர எவரும் உங்களை விட சிறந்தவராக ஆக முடியாது என்று கூறினார்கள். உடனே அவர்கள், இறை தூதர் அவர்களே, சரி என்றார்கள். நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஹாஜிர்களில் உள்ள ஏழைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மீண்டும் வந்து, எங்களின் பணக்கார சகோதரர்கள் எங்களின் செயல்களை கேள்விப்பட்டு அதுபோன்றே அவர்களும் செய்கிறார்கள் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது அல்லாஹ் தான் விரும்பியோருக்கு தருகின்ற அருட்கொடையாகும் என்று கூறினார்கள். புகாரி 843, முஸ்லிம் 595. இது முஸ்லிமில் உள்ள அறிவிப்பின் வாசகமாகும். பாடம் 65, மரணத்தை நினைவு கூறல், மேலெண்ணங்களை குறைத்தல். அல்லாஹ் கூறுகின்றான், ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைக்க வேண்டியவனாகவே இருக்கின்றான். நீங்கள் அனைவரும் உங்களுடைய கூலியை மறுமை நாள் அன்றுதான் முழுமையாக பெறுவீர்கள். அங்கு எவன் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுகின்றானோ அவனே உண்மையில் வெற்றி பெற்றவனாவான். இவ்வுலக வாழ்வு என்பது ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பமே அன்றி வேறில்லை. 3வது அத்தியாயம் 185வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறுதி தீர்ப்புக்குரிய அந்த வேலையை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே உள்ளது. அவனே மழையை பொழிவிக்கின்றான். அன்னையரின் கருவறைகளில் வளர்ந்து கொண்டிருப்பவை என்ன என்பதையும் அவனே அறிவான். எந்த மனிதனும் அவன் நாளை என்ன சம்பாதிக்கப் போகிறான் என்பதை அறிவதில்லை. தான் எந்த பூமியில் மரணம் அடைவோம் என்பதும் எந்த மனிதனுக்கும் தெரியாது. திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். 31வது அத்தியாயம் 34வது வசனம். மனிதர்கள் இழைக்கும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் பூமியில் எந்த உயிரினத்தையும் அவன் விட்டு வைத்திருக்க மாட்டான். ஆயினும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களுக்கு அவன் அவகாசம் அளிக்கின்றான். அந்த நேரம் வந்துவிடுமாயின் ஒரு வினாடியும் அவர்களால் பிந்தவும் முடியாது, முந்தவும் முடியாது. 16வது அத்தியாயம் 61வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை அலட்சியத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். எவர்கள் அவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள் தாம் நட்டமடைந்தவர்கள். நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். உங்களில் எவருக்கேனும் மரண நேரம் வருவதற்கு முன்பாக, மேலும் அந்த நேரத்தில் அவர் கூறுவார், என் அதிபதியே, நீ எனக்கு இன்னும் சிறிது காலம் அவகாசம் அளிக்க கூடாதா? நான் தான தர்மம் செய்வேனே, நல்லோர்களில் ஒருவனாகி விடுவேனே என்று அவன் கூறுவான். ஆனால் ஒருவருக்கு அவர் செயல்படுவதற்கான அவகாசம் முடிவடையும் நேரம் இருந்துவிட்டாலோ, எந்த ஒரு மனிதனுக்கும் மேலும் கால அவகாசத்தை அல்லாஹ் நிச்சயமாக அளிப்பதில்லை. மேலும் நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவற்றை அல்லாஹ் நன்கறிப்பவனாக இருக்கின்றான். 63வது அத்தியாயம், 9 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இம்மக்கள் தம் செயல்களை விட்டு விலகிக் கொள்ளவே மாட்டார்கள். இறுதியில் அவர்களில் எவருக்கேனும் மரணம் வந்துவிடுமானால், என் இறைவனே, நான் விட்டு வந்துள்ள உலகுக்கு என்னை திரும்ப அனுப்புவாயாக, அங்கு நான் நற்செயல் புரிவேனே என்று கூறத் தொடங்குவான். அவ்வாறு ஒருபோதும் நடக்காது. இது அவன் பிதற்றிக் கொண்டிருக்கின்ற வெறும் வார்த்தைகள் தாம். இறந்து போகும் இவர்கள் அனைவருக்கும் பின்னால் பர்சக் திரையாக இருக்கிறது. இவர்கள் மீண்டும் உயிர் தெழுப்பப்படும் நாள் வரையில், பிறகு சூர் எக்காலம் மூதப்பட்டதும் அவர்களிடையே எந்த உறவுகளும் அந்த நாளில் இருக்காது. ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். அவ்வேளை எவர்களுடைய நன்மையின் இடைத்தட்டுக்கள் கனத்திருக்குமோ அவர்களை வெற்றி பெறுவார்கள். எவர்களுடைய இடைத்தட்டுகள் லேசாக இருக்குமோ அவர்கள் தங்களை தாங்களை இழப்புக்கு ஆளாக்கிக் கொண்டவர்களாவர். அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். நெருப்பு அவர்களுடைய முகங்களின் தோலை பொசுக்கி தின்றுவிடும். மேலும் அங்கே அவர்களின் தாடைகள் வெளிப்பட்டுவிடும். என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்ட போது அவற்றை பொய்யென்று கூறிய மக்கள் நீங்கள் அல்லவா? அதற்கு அவர்கள் கூறுவர், எங்கள் இறைவனே, எங்களின் துர்பாகியம் எங்களை அமுக்கிவிட்டிருந்தது. உண்மையிலேயே நாங்கள் வழி தவறிய மக்களாகவே இருந்தோம். எங்கள் இறைவனே, இப்பொழுது எங்களை இதிலிருந்து வெளியேற்றிவிடு. நாங்கள் மீண்டும் இவ்வாறு தவறு செய்தால் நிச்சயம் நாங்கள் அநீதக்காரர்களாவோம். அல்லாஹ் பதில் அளிப்பான், விலகி செல்லுங்கள் என் எதிரிலிருந்து, அதிலேயே வீழ்ந்து கிடங்கள், என்னிடம் பேசாதீர்கள். என் அடியார்களில் சிலர், எங்கள் இறைவனே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு கருணை புரிவாயாக, கருணை புரிவோரிலெல்லாம் நீயே சிறந்த கருணையாளன் என்று இறைஞ்சிக் கொண்டிருந்தார்கள். அப்போது நீங்கள் அவர்களை ஏளனம் செய்து கொண்டிருந்தீர்கள். எதுவரையெனில் அவர்கள் மீது நீங்கள் கொண்டிருந்த பகைமை நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதையே உங்களை மறக்கச் செய்துவிட்டது. மேலும் நீங்கள் அவர்களை குறித்து சிரித்துக் கொண்டிருந்தீர்கள். அவர்கள் சகித்துக் கொண்டதற்காக இன்று நான் இந்த கூலியை அளிக்கின்றேன். அதாவது அவர்களை வெற்றி பெற்றவர்கள். பிறகு அல்லாஹ் அவர்களிடம், நீங்கள் பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்று கேட்பான். அதற்கு அவர்கள், ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் கொஞ்ச நேரமே அங்கு நாங்கள் தங்கியிருந்தோம். கணக்கிடுவோரிடம் கேட்பாயாக என்று கூறுவார்கள். அல்லாஹ் கூறுவான், நீங்கள் சிறிது காலமே தங்கியிருந்தீர்கள். இதனை அப்பொழுது நீங்கள் அறிந்திருந்தால் எத்தனை நன்றாயிருந்திருக்கும். நாம் உங்களை வீணாகவே படைத்துள்ளோம் என்றும் நம்மிடம் நீங்கள் திரும்பி கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தீர்களா என்ன? 23வது அத்தியாயம், 99 முதல் 115 வரை உள்ள வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவினால் உருகுவதற்கும் அவன் இறக்கி வைத்த சத்தியத்தின் முன் பணிவதற்கும் நேரம் இன்னும் வரவில்லையா? மேலும் முன்னர் வேதம் வழங்கப்பட்டவர்களைப் போன்று அவர்கள் ஆகிவிட வேண்டாம். பிறகு நீண்ட காலம் அவர்கள் மீது உருண்டோடிவிட்ட பொழுது அவர்களின் இதயங்கள் இறுகி போய்விட்டிருக்கின்றன. 57வது அத்தியாயம், 16வது வசனம். ஹதீஸ் 574. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தோள் பட்டையை பிடித்துக் கொண்டு, ஒரு பயணியாகவோ அல்லது பாதையை கடந்து செல்பவராகவோ நீர் இந்த உலகில் இருந்து கொள்வீராக என்று கூறினார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு கூறுபவர்களாக இருந்தார்கள், நீர் மாலை நேரத்தில் இருந்தால் காலை நேரத்தை எதிர்பார்க்காதீர், நீர் காலை நேரத்தில் இருந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காதீர். உம் நோய் நிலையை கருத்தில் கொண்டு உம் உடல் நிலையையும், நீர் இறப்பதை கருத்தில் கொண்டு உம் உயிர் வாழும் காலத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார். புகாரி 6416. ஹதீஸ் 575. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிமிடம் அவன் வசியத் அதாவது மரண சாசனம் செய்ய வேண்டிய பொருள் அதாவது சொத்து, அமானிதம், கடன், கொடுக்கல் வாங்கல் போன்றவை ஏதேனும் இருந்து அதில் தன்னுடைய வசியத்தை தன்னிடம் எழுதி வைக்கப்படாமல் 2 இரவுகளை கழிப்பது அவனுக்கு பொருத்தமானதன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2738. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் 3 இரவுகள் வரை என்று உள்ளது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதை கேட்டதிலிருந்து 1 இரவு கழியும் முன்பாகவே என் வசியத்தை எழுதி என்னிடம் வைத்துக் கொண்டேன் என்றும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் 1627. ஹதீஸ் 576. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கோடுகளை போட்டார்கள். பிறகு இது மனிதன், இது அவனுடைய காலத்தவணை, அவன் இவ்வாறு இருக்கும் போது அதாவது அவன் தன் காலத்தை கடித்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு நெருக்கமான மரணக்கோடு அவனிடம் வந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6418. ஹதீஸ் 577. அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு சதுரமான கட்டம் போட்டார்கள். அதன் நடுவில் அதை தாண்டி செல்லும் ஒரு கோட்டை போட்டார்கள். நடுவில் உள்ள கோட்டின் ஓரத்திலிருந்து நடுக்கோட்டை நோக்கி சிறு சிறு கோடுகளை போட்டார்கள். பின்னர் இது அதாவது கோட்டின் உட்புறம் மனிதன், இது அதாவது நாற்புறமும் சூழ்ந்திருக்கும் கோடுகள் அவனுடைய தவணையாகும், இச்சதுர வட்டத்தை விட்டு வெளியேறியுள்ள இந்த கோடு அவனுடைய மேலெண்ணங்கள் அதாவது ஆசைகளாகும், இந்த சிறிய கோடுகள் அவனுக்கு ஏற்படும் சோதனைகளாகும், இது அதாவது ஒரு சோதனை அவனை விட்டு விட்டாலும் இது அதாவது அடுத்தது அவனை பிடித்துக் கொள்ளும், இது அதாவது மற்றொரு சோதனை அவனை விட்டு விட்டாலும் இது அதாவது அதற்கு அடுத்த சோதனை அவனை பிடித்துக் கொள்ளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6417. ஹதீஸ் 578. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 7 காரியங்களுக்கு முன் நற்செயல்களை தீவிரப்படுத்துங்கள். 1. மறதியை ஏற்படுத்தும் வறுமை. 2. தவறு செய்ய தூண்டும் செல்வம். 3. உடலில் கெடுதலை உண்டாக்கும் நோய். 4. பேச்சை குடற செய்யும் முதுமை. 5. விரைந்து வரும் மரணம். 6. எதிர்பார்க்கப்படும் மறைவானவற்றில் மிக பெரும் தீமையான தஜ்ஜால். 7. மிகவும் கடினமானதும் மிக கசப்பானதுமான மறுமை நாள் ஆகிய இந்த 7 வகையானவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2306. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 579. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்பங்களை தகர்த்தெறியக்கூடியதை அதாவது மரணத்தை நினைவு கூறுவதை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2307. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 580. உபை இப்னு காபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் மூன்றில் ஒரு பகுதி சென்று விட்டால் எழுந்து நின்று மக்களுக்கு கூறுவார்கள், மனிதர்களே, அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். பூகம்பம் அடுத்து பூகம்பம் என அதிர்ச்சி வந்துவிட்டது. மரணம் தான் சார்ந்துள்ள ஆபத்துகளுடன் வந்துவிட்டது என்று கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, உங்களுக்காக என் துவாவை அதிகப்படுத்துகிறேன். உங்களுக்கு என் துவாவை எந்த அளவுக்கு நான் ஆக்க வேண்டும் என்று கேட்டேன். நீர் விரும்பும் அளவுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான்கில் ஒரு பங்கு என்று கேட்டேன். நீர் விரும்பும் அளவுக்கு அதிகமாக்கினால் உமக்கு அது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாதி அளவுக்கு என்று கேட்டேன். நீர் விரும்பும் அளவுக்கு அதிகமாக்கினால் அது உமக்கு நல்லது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மூன்றில் இரண்டு பகுதி என்று கேட்டேன். நீர் விரும்பும் அளவுக்கு அதிகமாக்கினால் அது உமக்கு நல்லது என்று கூறினார்கள். எனது துவா முழுவதையும் உங்களுக்கே நான் ஆக்கட்டுமா என்று கேட்டேன். அப்போது உம் கவலை போக்கப்படும், உம் பாவம் உமக்கு மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2457. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். This audio was downloaded from Tamil Islamic Media.